டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே இன் மனமே, சீதம் வராதே இன் மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உங்கள் அன்பின் கடிதங்களுக்காகவும் பல்வேறு வகைகளிலே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கி வருவதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து டிரான்ஸ்வர்ல் ரேடியோ ஊழியத்திற்கு தேவையான சரியான ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்னமும் அருளும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் எட்டாம் சங்கீதத்தை பார்க்கப் போகிறோம். மேசியாவை குறித்து கூறும் ஒரு சங்கீதம் இது. கிறிஸ்துவின் மனுஷிகத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது மட்டுமல்ல, கிறிஸ்து ஒரு மனிதனாக வெற்றி சிறப்பதை குறித்தும் இங்கே நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதங்கள் மேசியாவை குறிக்கும் சங்கீதங்கள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்காக இந்த சங்கீதங்களின் வசனங்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எட்டாவது சங்கீதத்திலிருந்து மூன்று முறை புதிய ஏற்பாட்டிலே எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே செல்லும் வெற்றி பவனி குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 21:9 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இதற்கு என்ன சொன்னார்கள்? கவனியங்கள், 16 வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். உண்மையில் இயேசு கிறிஸ்து எட்டாம் சங்கீதம் 2 வசனத்தை தான் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். இயேசு சொல்வதென்ன? நீங்களும் வேதத்தின் அந்த பகுதியை வாசிப்பீர்கள் என்றால் இந்த பிள்ளைகள் சொல்வது என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்பது போல கூறுகிறார். இந்த சங்கீதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் எடுத்தாளப்பட்டிருக்கிற மற்றொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:27 வசனம். இது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வாக்கியத்தை 8 சங்கீதம் 6 வசனத்திலையும் வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் நம்முடைய நாட்களை குறிக்கவில்லை என்பது மிக தெளிவாக காணப்படுகிறது. எனவேதான் பவுல் சொல்லும்பொழுது, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினீரே, ஆயினும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் பொழுது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது என்கிறார். இன்று எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதில்லை. என்றாலும் எபிரேயர் 2:5-8 வசனங்களிலேதான் மிக தெளிவாக இது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கவனியங்கள் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:5-8. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். மீண்டுமாக இந்த நம்முடைய நாட்களிலே எல்லாம் அவருக்கு கீழே இல்லை என்பதை நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. எனவே 8 சங்கீதம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. மேசியாவை குறித்து சொல்லும் இந்த 2வது சங்கீதம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று ஆரம்பமாகிறது. நாம் வாழ்கிற இந்த காலத்தை அது குறிக்கவில்லை. இந்நாட்களிலே தேவனுடைய நாமம் மிகவும் உயர்த்தப்பட்டதாக இந்த உலகத்திலே இல்லை. இன்றைக்கு பல இடங்களிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கத்தான் படுகிறதே ஒழிய அவருடைய நாமம் பூமியிலே மேன்மை உள்ளதாய் இல்லை. பலர் தேவனுடைய நாமத்தினாலே சத்தியம் பண்ணுகிறார்கள், சபிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் பார்த்தால் படித்தவர்களைப் போல தெரிகிறது. நல்ல உடை அணிந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் தேவனை குறித்து இன்றைக்கு மக்கள் அதிகமாய் எண்ணுகிறதில்லை, அதிகமாக அவரை குறித்து பேசுகிறதும் இல்லை. தேவனை குறித்து செய்தியிலே நாம் கேட்கிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை மனிதர்கள் வாசிக்க விரும்புகிறதில்லை. பள்ளியிலே அதை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அசுத்தமான புத்தகங்களை எல்லாம் கடைகளிலே விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக பள்ளியிலே ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் என்றால் அது ஒரு தனி மனிதனுக்கு எத்தனை மகிழ்ச்சி தரும் காரியமாயிருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய நாமம் அந்த அளவு மகத்துவம் உள்ளதாய் இல்லை. சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மனிதன் எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறுவது காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய முகத்திற்கு எதிராக கொடூரமான காற்று அடிக்கிறது. அந்த மலையின் மத்தியிலே மனிதன் எவ்வளவு சிறியவனாக காணப்படுகிறான். மனிதன் ஒன்றுமில்லை என்பதை அந்த சிகரங்கள் காண்பிக்கின்றது. ஆனால் அங்கே தேவனை குறித்து யாரும் பேசுகிறதில்லை. மலைகள் அழுக்குகளின் கூட்டமும் கற்களும் சில மரங்களுமாயிருக்கிறது. அந்த மலைகளால் பேச முடியாது. மனிதன் மிக சிறியவனாக தெரியும்படி அது அகோரமாய் மனிதருக்கு எதிர்த்து நிற்கிறது. ஆனால் தேவனே அந்த சிகரத்தையும் செய்தார் என்பதை மனிதன் உணர்கிறதில்லை. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மனிதன் கற்று அறிந்து கொள்கிறதில்லை. இயற்கை குறித்து பேசுகிறார்களே ஒழிய இயற்கையை உண்டு பண்ணிய இறைவனை குறித்து பேச முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய நாமும் பூமி எங்கும் மேன்மை உள்ளதாய் இல்லை. 8 முதல் வசனம் ஒரு தீர்க்க தரிசனம். இது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. ஒரு மகிமையான எதிர்காலத்தை பார்க்கிறது. இந்த மேசியாவின் சங்கீதத்திலே தேவனுடைய மனிதனை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை இது முக்கியத்துவப்படுத்துகிறது. இறுதியாக அவருடைய வெற்றியையும் இது அறிவிக்கிறது. 2 சங்கீதத்திலே மனிதன் தேவனுக்கு விரோதமாக செய்யும் கலகத்தை குறித்தும் வாசிக்கிறோம். 8 சங்கீதத்திலே இறுதியாக மனிதன் பூமியின் மேலே கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதை குறித்து வாசிக்கிறோம். இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஒரு நாள் வருகிறது. இந்த சங்கீதமானது கித்தித் வாத்தியத்திலே வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். இதுபோலவே 81 சங்கீதமும் 84 சங்கீதமும் கூட கித்தித் வாத்தியத்திலே வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதங்கள். கித்தித் என்றால் பொருள் என்ன? இது ஒரு இசைக்கருவியின் பெயராகும். யூத பண்டிதர் ஒருவர் இதை குறித்து சொல்லும்பொழுது கித்தித் என்ற வார்த்தையானது காத் என்ற பெயரிலிருந்து எடுக்கப்பட்டதென்றும் அந்த வாத்திய கருவியின் பெயரே காத் என்றும் சொல்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? சவுல் ராஜாவுக்கு தாவீது தப்பி ஓடிய காலத்திலே அவர் அடைக்கலம் புகுந்து கொண்ட ஒரு இடம் காத். எனவே அங்கே இருந்த நாட்களிலே இந்த வாத்திய கருவியை அவர் வாசிக்க கற்றுக்கொண்டு அதை இஸ்ரேல் மக்களுக்கும் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். வல்கேட் மொழிபெயர்ப்பு மற்றும் செப்துவ கிந்தா மொழிபெயர்ப்புகளிலே இந்த கித்தித் என்பது திராட்சரச ஆலை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதிலேயும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். 8 சங்கீதத்திலே பாடுபடும் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இது நமக்காக அவர் ரத்தம் சிந்தியதை நினைப்பூட்டுகிறது. ஒரு மனிதனாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். பின்னாலே ஏசாயா கூறும்பொழுது இயேசு கிறிஸ்து ஏதோமிலிருந்து வந்தார் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் ஏசாயா 63:3, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். அவருடைய உடையிலே இருக்கும் திராட்சரசமானது அவருடைய சொந்த ரத்தம் அல்ல, எதிரிகளுடைய ரத்தம் என்கிறார். கவனியங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து உங்களுக்கு எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால், அவர் உங்கள் நியாயாதிபதியாக வருவார். ஒன்று அவருடைய ரத்தம் அல்லது உங்களுடைய ரத்தம். இந்த உலகத்திலே மனிதனுடைய நிலைமை அதுதான். 8 சங்கீதம் பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை மரித்தபொழுது தாவீது எழுதியது என்று சிலர் சொல்கிறார்கள். சிலர் கோலியாத்தின் மரண தருவாயிலே இது எழுதப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். ஏன் இவ்வாறு மற்றவர்கள் கூறுவதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், இந்த சங்கீதமானது மிக ஆழமான அர்த்தம் நிறைந்த சங்கீதமாயிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே வானத்தை குறித்தும் சந்திரனை குறித்தும் நட்சத்திரங்களை குறித்தும் மட்டுமல்ல, பால் குடிக்கும் குழந்தையை குறித்தும் கூட நாம் படிக்கிறோம். இது 19 சங்கீதத்திற்கு ஒரு இணையான சங்கீதமாயிருக்கிறது. இந்த 19 சங்கீதம் வேத வசனத்தை குறித்தும் சூரியனை குறித்தும் சொல்கிறது. ஆனால் 8 சங்கீதத்திலே சூரியனை குறித்து சொல்லப்படவில்லை. கவனியங்கள், வாசிக்கிறேன் சங்கீதம் 8:2 வசனங்கள். எங்கள் ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக மத்தேயு 18 அதிகாரம் 3 வசனத்திலே கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சிறு பிள்ளைகள்தான் கூப்பிட்டார்கள். மத்தேயு 21:15 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படி ஓசன்னா பாடி பாலரோடு சென்ற பவனியை சிலர் ஒரு வெற்றியின் பவனி என்று அழைத்தாலும், உண்மையான வெற்றியின் பவனி இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வரும்பொழுதே நடைபெறப் போகிறது. அதற்கு ஒரு முன் அடையாளமான பவனிதான் அது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக நாம் மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாறியிருக்க வேண்டும். நம்முடைய பெருமைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு சாதாரண விசுவாசத்தினாலே சிறு பிள்ளைகளைப் போல அவருடைய சொந்த பிள்ளையாக வேண்டும். இந்த சங்கீதத்திலே கர்த்தரை நாம் சிருஷ்டிகராய் பார்க்கிறோம். நாம் இயற்கையை பார்க்கிறோம், சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கிறோம், மனிதனை குறித்தும் மற்ற சிருஷ்டிகளை குறித்தும் பார்க்கிறோம். இங்கே எல்லாவற்றிற்கும் இடையிலே ஒரு உறவு இருக்கிறதை பார்க்கிறோம். 8:3, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. நீர் ஸ்தாபித்த என்று சொல்லும்பொழுது தேவனே அவைகள் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்திலே வைத்தார். நாமும் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அது இருக்கும் இடத்திலே நாம் கவனிக்கும் பொழுது தேவனே அவைகள் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்திலே வைத்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். வானங்கள் எல்லாம் தேவனுடைய விரல்களின் செயலாயிருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தை ரட்சிப்பை குறித்து சொல்லும்பொழுது கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், ஏசாயா 53:1, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த பூமியை குறித்தும் வானத்தை குறித்தும் சிருஷ்டிப்பை குறித்தும் சொல்லும்பொழுது அது அவருடைய விரலின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் தங்கள் விரல்களினாலே ஸ்வெட்டர் பின்னுவது போல வானங்களும் தேவனுடைய மகத்துவமான விரல்களின் கிரியைகளாக இருக்கிறது. தேவன் தனது சிருஷ்டிப்பின் மேலே தனது மகிமையை வைத்திருக்கிறார். அது சிருஷ்டிப்பின் மேலே இருக்கிற மகிமையானாலும் நாம் சிருஷ்டிப்பை தொழுது கொள்கிறதில்லை, சிருஷ்டிகரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய விரல்களின் கிரியையானது அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு காட்டுகிறது. சங்கீதம் 8:4, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இன்றைக்கும் சிலர் இந்த மனிதன் யார் என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் என்னும் சிருஷ்டிப்பானது மிகப்பெரிய ஒரு சிருஷ்டிப்பு. அவன் மனுக்குலத்தை சேர்ந்தவன். மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வந்தான் என்பதை குறித்து இன்னும் சிலர் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் மிக தெளிவாக தேவனே மனிதனை இந்த உலகத்திலே சிருஷ்டித்தார் என்று கூறுகிறது. அந்த மனிதனே தேவனை விட்டு சோரம் போய் தேவனையே நம்பாதவனாக தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாகிவிட்டான். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனிதன் பெரிய ஒரு தோல்வி. இவ்வாறு சொல்வதை நாம் கேட்க விரும்புகிறதில்லை, வெற்றியை குறித்தே நாம் கேட்க விரும்புகிறோம். புற்றுநோய்க்கு மருத்துவம் செய்யும் சிறப்பு வைத்தியர்கள் எப்பொழுதும் மனிதனை ஒரு தோல்வியாகவே கூறுவார்கள். மனிதனுடைய சரித்திரத்திலே ஒரு வெற்றியின் சரித்திரம் இல்லை. அவன் ஒரு பரிதாபமான தோல்வி. இந்த உலகத்தையே அவன் பாழ்படுத்திவிட்டான். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, மனிதன் ஏன் முக்கியமானவன் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும்படியாக வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்தார். அவருடைய அன்பினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய ரட்சிப்பிற்காக அவருக்கு கொடுக்க நம்மிடம் எதுவும் இல்லை. அவருடைய கிருபையினாலேயே அவர் நம்மை ரட்சித்தார். 5 பாருங்கள், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பூமிக்கு வந்தபொழுது கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் பெத்லேமுக்கு வந்தபொழுது அதைவிட தாழ்வானவராக மனிதனுடைய நிலைமையிலே வந்தார். சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவனுடைய கரத்தின் கிரியைக்கு மேலாக மனிதனுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் அதை இழந்து போனான். இந்த மனிதன் உலகத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கவில்லை. விஞ்ஞானமானது இந்த உலகத்தை கட்டுப்பாட்டிற்கு கீழே வைத்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் விஞ்ஞானமானது இந்த பூமியையே மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பூமியானது ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியாகிவிடும் என்பது போல் தெரிகிறது. சங்கீதம் 8:7-8 வசனங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இவை எல்லாவற்றையுமே தேவனே சிருஷ்டித்தார். நிலங்களிலே தெரியும் மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், கடலின் மீனையும் அவரே படைத்தார். அவரே என்னையும் உங்களையும் படைத்தார். ரோமர் 1:20 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று கூறுகிறார். பிரியமானுள்ளே, நம்மை சுற்றியும் நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய கரத்தின் கிரியையை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 8:9, எங்கள் ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. இன்று அல்ல, மற்றும் ஒரு நாள் இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் மகத்துவம் நிறைந்ததாய் விளங்கப் போகிறது. இப்பொழுது நாம் இருக்கும் நாட்களிலே பூமி வேதனையிலே துடித்துக் கொண்டு விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ரோமர் 8:22 நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் தேவன் எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலானவர். தமது மகிமையை எல்லா வானங்களுக்கும் மேலாய் அவர் வைத்து வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெத்லேவிலே அவர் வந்து பிறந்த ஆண்டவர் அத்தனை மகிமை நிறைந்தவர். இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே மகிமையிலே அவர் வீற்றிருக்கிறார். விசுவாசத்தினாலே மட்டும் நாம் அவரை காண முடியும். 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை கவனியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை மேன்மையான ஒரு மகிமை காத்திருக்கிறது இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இது ஒரு மேசியாவை குறித்த சங்கீதம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய மனித தன்மையை, மனிதனின் இறுதியான வெற்றியை கூறும் ஒரு சங்கீதம். தேவனுடைய மகிமையை பாடும் ஒரு சிறிய பகுதியைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். 2 சங்கீதத்திற்கும் 8 சங்கீதத்திற்கும் இடையிலே நாம் மேல் நோக்கி ஏணியிலே ஏறுகிறவர்களைப் போல ஏறினோம், இப்பொழுது மலை உச்சியிலே நிற்கிறோம். இறங்கி வருவது 7 சங்கீதங்கள். இதுவும் ஒரு தீர்க்க தரிசன சரித்திரத்தை சொல்கிறது. கடைசி காலத்திலே மீதி இருக்கும் யூதர்கள் படப்போற பாடுகளை குறித்து சொல்கிறது. மட்டுமல்ல, பாவத்தில் இருக்கும் மனிதனை குறித்தும், சட்டமில்லாத மனிதனை குறித்தும், இன்னமும் பூமியிலே வரப்போகிற அந்த மனிதனை குறித்தும் அது கூறுகிறது. 8 சங்கீதமும் 10 சங்கீதமும் ஒன்றோடொன்று நெருக்கமாய் இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. செப்துவ கிந்தாவிலும் பல்கேட் மொழிபெயர்ப்பிலையும் இந்த 2 சங்கீதங்களும் இணைந்ததாக வருகின்றன. இந்த 9 சங்கீதம் முத்தலவேன் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? குமாரனுக்கு மரணம் என்பதாகும். சிலர் இந்த தலைப்பை 8வது சங்கீதத்திற்கே கொடுக்கிறார்கள். ஆனால் இது 9வது சங்கீதத்திற்கு மிக பொருத்தமானதாயிருக்கிறது. இது சங்கீதக்காரனாய தாவீது எழுதியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் கோலியாத்தின் மரணத்தை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் பத்சேபாளுடைய குமாரனின் மரணத்தை இதிலே பார்க்கிறார்கள். குமாரனின் மரணம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரத்திற்கு மிக இணையான ஒரு சங்கீதமாகவும் இருக்கிறது. தலைப்பிள்ளைகளின் மரணத்தை தொடர்ந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது. 9வது சங்கீதம் 1:2 பாருங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். 7வது சங்கீதம் எப்படி துதியோடு ஆரம்பமானதோ அதுபோலவே இந்த சங்கீதமும் ஆரம்பமாகிறது. தேவதூதனை விட சற்று சிறியவராக்கப்பட்ட அவருடைய பாதத்தின் கீழே சகலம் கொண்டுவரப்படும் பொழுது உண்டாகும் வெற்றியை எதிர்நோக்கி இது தேவனை துதிக்கும் ஒரு பாடலாயிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் முதல் பகுதி ஒரு தீர்க்க தரிசனத்தின் முன்னறிவிப்பாயிருக்கிறது. தேவனுடைய குமாரன் நீதியோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்திலே அரியணையிலே அமரும் பொழுது உலகம் எப்படி இருக்கும் என்று காட்டப்படுகிறது. எதிர்கால விடுதலையை கருத்தில் கொண்டவர்களாக அந்நாட்களிலே வாழும் சகல ஜனங்களும் தேவனை துதிக்கும் ஒரு துதியாயிருக்கிறது. இதை குறித்த மற்றொரு காட்சியை வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களின் பெருங்கூட்டத்தினர், திருச்சபை மக்கள், மற்றும் 24 மூப்பர்கள் இந்த துதி ஆராதனைகளை பங்கு வருவதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 9:3-4 வசனங்கள், என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். மீண்டுமாக 8 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் காலத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். அந்நாட்களிலே எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வரப்படும். ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, எப்பொழுதும் தேவனோடு இருக்கும் ஒருவனும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்கிறார். தேவனை தன்னுடைய பக்கம் இழுக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசவில்லை, அவன் தேவனுடைய பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரின் பக்கத்திலே இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்வோமா? அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரா என்பதல்ல, நான் அவர் பக்கத்திலே இருக்கிறேனா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த என் கருமையான சகோதரனை சகோதரியே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்து எதிர்காலத்திலே எப்படி அத்தனையும் அவருடைய கரத்திற்கு கீழே செல்லப் போகிறது என்பதை உணர்ந்து அறிந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இல்லாவிட்டாலும் ஒரு நாள் வரும், அன்று எல்லாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த நாட்களுக்கு முன்னதாக இந்த உலகத்திலே வாழ்கிற யார் யார் அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்யப் போகிறார்கள். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இன்றைக்கு நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்றே எண்ணி பார்ப்போமா? நாம் எப்பொழுதும் அவர் அருகிலே இருக்கிறோமா? அவர் அருகிலே ஒரு செல்ல பிள்ளையைப் போல அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக வாழ நம்மையும் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை மூலமாக நீர் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன அத்தனை காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே செய்ய நினைத்த காரியம் தடைபடாது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாய் நீர் படைத்திருக்கிறீர். இதை பார்க்கிறவர்கள், இயற்கையோடு இடைபடுகிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையின் மூலமாய் நீர் இவ்வளவு உம்மை வெளிப்படுத்தியிருக்க உமை மறுதளிக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் எப்படியாவது தடவியாவது உம்மை கண்டுகொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12.